அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்து 5 ஆன பிறகும் அங்கே மோசமான மனித உரிமை மீறல்களும் சித்திரவதைகளும் துஷ்பிரயோகங்களும் பாலியல் தாக்குதல்களும் தொடர்ந்து நடப்பதாக பிரிட்டனில் இருந்து இயங்கும் மனித உரிமை அமைப்பு ஒன்று குற்றம் சாட்டியிருப்பது குறித்த செய்திகள்.
We interviewed a total of 40 witnesses, all of whom spoke to their illegal abduction, their detention and subsequent torture.
இதை மறுக்கும் இலங்கை ராணுவத்தின் பேச்சாளரின் கருத்துக்கள். திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கும் மு க அழகிரியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று சந்தித்து ஆதரவு கூறியிருப்பது குறித்த செய்தி. நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம், திருநாவுக்கரசு விக்னராஜா.
சிரியாவின் போர் விமானம் ஒன்றை துருக்கி சுட்டு வீழ்த்தியுள்ளது. தன்னுடைய வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்ததால் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக துருக்கி பிரதமர் ரசப் தாயிப் எர்டோகன் தெரிவித்துள்ளார். துருக்கியின் வான்பரப்பிற்குள் 2 தூரத்திற்கு மேல் அத்துமீறிய சிரியாவின் 2 போர் விமானங்கள் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் சென்றதால் F-16 வகை துருக்கி போர் விமானங்கள் இந்த நடவடிக்கையை எடுத்ததாக துருக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது ஒரு அப்பட்டமான ஆக்ரோஷ செயல் என்று சிரியா தெரிவித்திருக்கின்றது.
யுக்ரைனின் எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற ரஷ்ய படைகளுடைய அளவையும் தயார் நிலையையும் பற்றி நேட்டோ படை தளபதி தலைமை தளபதி கவலை வெளியிட்டிருக்கின்றார். மிக மிக கணிசமான அளவு படைகள் மிக மிக தயாரான நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்றார். பிரசல்ஸ் நகரத்தில் பேசிய தலைமை தளபதியான ஜெனரல் பிலிப் பிரீட்லவ் அவர்கள் குறிப்பாக மோல்டோவாவினுடைய டிரான்ஸ்டி நெஸ்ட்ரியாவின் பகுதி நிலவரம் குறித்து மிகவும் கவலை தெரிவித்தார். மோல்டோவாவிலிருந்து பிரிந்து நிற்கின்ற இந்த பிரதேசத்திலே 1992 நடைபெற்ற பிரிவினை போரை தொடர்ந்து ரஷ்யா சுமார் 1000 படைகளை நிரந்தரமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த பிரதேசத்தினுடைய ரஷ்ய மொழி பேசுகின்ற நிர்வாகத்தினர்கள் இப்போது ரஷ்யா கிரைமியாவை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு தங்களுடைய பிரதேசத்தையும் ரஷ்யாவுடன் இணைத்துக் கொள்ளும்படி கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள். எல்லைப்புறங்களில் நிறுத்தப்படக்கூடிய படைகளுடைய எண்ணிக்கை குறித்த சர்வதேச உடன்பாடுகளுக்கு அமைந்த வகையில்தான் ரஷ்யாவினுடைய படைகள் எல்லைகளில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என ரஷ்ய வெளியுறவு துணை அமைச்சரான அனடோலி ஆண்டனோவ் கூறினார்.
காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணியானது ஆஸ்திரேலியாவுக்கு அருகே உள்ள கடற்பரப்பில் வலுப்பெற்று வருகின்றது. தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதியான இங்கு 4 தேடுதல் இடம்பெற்று வருகின்றது. இப்போது தேடுதல் இடம்பெற்று வரும் இடத்திற்கு அருகாமையில் விமானத்தின் பாகங்கள் என்று எண்ணப்படும் பொருட்களின் செய்மதி புகைப்படங்களை பிரான்ஸ் கொடுத்திருக்கின்றது என்று மலேசிய அதிகாரிகள் கூறுகின்றனர். இதற்கு முன்னர் சீனாவும் ஆஸ்திரேலியாவும் இதேபோன்ற படங்களை கொடுத்திருந்தன. அவை விமானத்தின் இறக்கை அல்லது நடுபாகம் போல தோற்றமளித்திருக்கின்றன. இப்போது பிரான்ஸ் கொடுத்துள்ள புகைப்படத்தில் பாகங்களின் அளவு குறிப்பிடப்படவில்லை என்று கோலாலம்பூரில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார்.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசினுடைய தலைநகரான பான்குவேலில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே நடந்த வன்முறையில் மேலும் 7 பேர் நேற்று சனிக்கிழமை காயமடைந்திருக்கிறார்கள். வன்முறைகளை அடக்குவதற்காக அங்கே ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற பிரெஞ்சு மற்றும் ஆப்பிரிக்க படைகள் இந்த மோதலில் தலையிட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன. கிறிஸ்தவ போராட்ட குழுக்கள் தாக்குதலை தொடர்ந்து பான்குவேலிருந்து ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தலைநகரை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு முஸ்லீம் தலைமை போராட்டக் குழு ஒன்று அந்த நாட்டு அதிபருடைய ஆட்சியை கவிழ்த்ததுடன் வன்முறைகள் அங்கு பலமாக வெடித்திருந்தன.
இந்தியாவில் அடுத்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறவிருக்கின்ற நிலையில் தேர்தலின் போது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக சந்தேகத்திற்குரிய 4 இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களில் இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்படும் இந்திய முஜாஹிதீன் அமைப்புக்கு குண்டு தயாரித்து கொடுக்கும் ஜியாவர் ரஹ்மான் என்ற பாகிஸ்தான் நாட்டவரும் அடங்குவார் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். சோதனையின் போது ஏராளமான குண்டு தயாரிக்கும் பொருட்களையும் தாங்கள் பறிமுதல் செய்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஊர்வலம் ஒன்றில் இந்திய முஜாஹிதீன்கள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் நடத்திய தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டிருந்தனர்.
சவுதி அரேபியாவில் இருக்கின்ற இந்திய குடிமக்களை அங்கே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட வேண்டாம் என இந்திய அரசாங்கம் எச்சரித்திருக்கிறது. அங்கு வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சவுதி நிர்வாகத்தால் கைது செய்யப்படுவார்கள் அல்லது நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். அதற்கான அச்சுறுத்தல் இருக்கிறது என்று இந்திய நிர்வாகம் எச்சரித்திருக்கிறது. சவுதி தலைநகர் ரியாத்தில் மருத்துவமனை துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற இந்திய பெண்கள் சிலர் தங்களுக்கு கடந்த 9 மாத காலமாக சம்பளங்கள் தரப்படவில்லை என கூறி வேலைநிறுத்தத்தில் இறங்கியதை அடுத்தே அங்குள்ள இந்திய தூதரகத்தில் இருந்து இந்த அறிக்கை வந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட பணியாளர்களுடனும் அவர்களை வேலைக்கு அமர்த்திய துப்புரவு பணி நிறுவனத்தினரும் தாங்கள் பேசி வருவதாகவும் இந்திய தூதரக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள்.
செய்தி அரங்கத்தில் முதலில் தமிழக செய்தி ஒன்று. திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கும் மு க அழகிரியை மதிமுகவின் பொதுச்செயலாளர் வைகோ இன்று அவரது வீட்டில் சென்று சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்து அழகிரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அவர் வந்து வீட்டுக்கு வந்தாரு. ஏற்கனவே நாங்கள் ஒரு 20 நாளுக்கு முன்னே மதுரை விமான நிலையத்துக்கு சந்தித்தோம். இப்போது நான் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். வந்து வீட்டுக்கு வந்து வந்தாரு. வந்து நட்டு என்னுடைய இதெல்லாம் பரிமாறிக்கொண்டோம். பழைய நினைவுகள் எல்லாம் பரிமாறிக்கொண்டோம். பிறகு வந்து அவர் வந்து போகும்போது நாங்கள் எங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்டாரு. நான் உடனே வந்து எங்களுடைய ஆதரவாளர்களை கேட்காம எதையும் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு போயிட்டாரு.
அவருடைய வெற்றிக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவித்ததாக அவர் வெளியில் சொல்லியிருக்கிறாரே.
யார் வந்தாலும் வாழ்த்து தெரியும். நீ வந்தவங்களை வந்து வரவேற்கிறது தானே தமிழருடைய மரபு. வந்தா வந்து நீ தோத்து போகணும்னு சொல்ல முடியும். இதுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்றோம்ல, அது என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல ஆல் த பெஸ்ட் சொல்றோம்ல, வெற்றி அடையணும்னு சொல்லுவாங்க, சாதாரணமாக சொல்லுவாங்க. தன்னை அன்றைய தினம் காங்கிரஸ்காரங்க வந்து கேட்டாங்க, பிஜேபி வந்து கேட்டாங்க. அவங்களாம் வந்து கேட்டால் ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்புறதுனால மரபு.
சரி, அப்படியானால் நீங்கள் இந்த நிமிடம் வரை அந்த திமுக தவிர்த்து
எந்த கூட்டணி என்று நான் நிச்சயமா முடிவு பண்ணல.
திமுகவிலிருந்து உங்களை தற்காலிகமாக நீக்கி வச்சிருக்காங்க. உங்களுடைய இந்த செயல்பாடுகளின் மூலம் அதை நிரந்தரமாக நீக்கும் இடத்திற்கு நீங்கள் கட்சி தலைமையை கொண்டு போறீங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு.
அதை பற்றி நான் கவலைப்படவில்லை.
ஏன் அப்படி நினைக்கிறீங்க?
இல்ல, அவங்க இதே வந்து வேணும்னு தள்ளணும் தானே. தேவையில்லாம என்ன வேண்டும் என்று என்ன கட்சியிலிருந்து தேவையில்லாத குற்றச்சாட்டை சொல்லி.
இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர்களுடைய தேர்வை பற்றி நீங்க தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வர்றீங்கன்னு கேள்விப்படுறோம். உங்களுடைய முக்கிய விமர்சனம் என்னங்க? திமுகவினுடைய
வேட்பாளர்கள், பல வேட்பாளர்கள் மிகவும் மோசமான வேட்பாளர்கள்.
எந்த அடிப்படையில்?
பெரிய குற்றச்சாட்டில் இருக்கும் ஒரு வேட்பாளரே ஊட்டியில் இருந்திருக்கிறார்கள். அதை தவிர மற்ற வேட்பாளர்கள் திமுக அல்லாதவர்களே 2 பேர் 3 பேர் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திமுக சம்பந்தம் இல்லாதவர்களை
பணம் வாங்கி கொண்டும் வேட்பாளர்கள்
நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
யார் அப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்?
திருநெல்வேலி அப்படி, கள்ளக்குறிச்சி, இன்னும் பல இருக்கு. அதெல்லாம் வழிப்பையா சொல்ல முடியாது.
சரி, யாருக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க?
அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் என்ன, யாருக்கு எவ்வளவு ரூபா நோட்டு கொடுத்தாங்க? ஒரு சில்லறையா கொடுத்தாங்களா? 1000 ரூபா கொடுத்தா, 500 ரூபா கொடுத்தா எல்லாம் சொல்ல முடியுமாங்க?
திமுக
தலைவருமான நடந்த விஷயம் நடத்துறாரு.
உங்களுடைய குற்றச்சாட்டின் படியே கூட அவர் வந்து கட்சி தலைவராக வரணும்னு நினைக்கிறவர். இப்படியான நீங்க சொல்ற தோற்று போகக்கூடிய
பற்றி அவர் கவலைப்படவில்லை. கட்சியில் உள்ள சொத்தை பற்றி தான் அவர் கவலைப்படுகிறார். வீரமணி போல, பெரியார் இயக்கம் போல இருந்தா கூட அந்த கட்சி சொத்தை அனுபவிக்கலாம் அப்படின்றது அவருடைய எண்ணம். கட்சியை பற்றி கவலைப்பட்டிருந்தால் இப்படியாக வரிசையாக எல்லோரையும் நீக்கி கொண்டு இருக்க மாட்டார்கள். தேர்தல் நேரத்தில், தேர்தலை உட்கட்சி தேர்தலில் ஜனநாயக முறைப்படி நடத்தியிருப்பார்கள். யாரை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. கட்சியில் உள்ள சீனியர்களை மதிப்பதில்லை. புதிதாக வந்த அதிமுக காரர்களையே எடுத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
சரி, இதை தீர்ப்பதற்கு நீங்கள் கட்சிக்குள் இருந்து போராடி
அதற்காகத்தான் கட்சிக்குள் இருந்து அப்படி கட்சி தான் வெளியேறிச்சுட்டாங்களே. நான் எப்படி திருப்பி நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னா கூட அவங்க திருப்பியும் அந்த பழைய தவறையெல்லாம் தீர்க்க வேண்டும். பல மாவட்ட தேர்தல்களே மாற்ற வேண்டும். மாவட்ட தேர்தல்கள் குத்தடிமைகள் போல கட்சிக்காரில வைத்திருக்கிறார்கள். குறுநில மன்னர் கூட ஆண்டு இருக்காங்க. தலைவரிடம் குற்றம் சாட்டினேன். தலைவர் கடந்துகின்ற எந்த சாட்சியும் தலைமையில கொடுக்கறது இல்ல.
சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன?
சொல்லிட்டேங்க, ஆதரவாளர்களுக்கு இப்ப ஆரணி போற, தஞ்சாவூர் போற, இன்னும் சில மாவட்டங்களுக்கு சென்று விட்டு அதுக்கு பிறகுதான் என்ன செய்யலாம் என்று முடிவு இருக்கு.
திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கும் திமுக தலைவர் மு கருணாநிதியின் மகன் மு க அழகிரி. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகப்போகும் சூழ்நிலையிலும் அங்கே மோசமான மனித உரிமை மீறல்களும் சித்திரவதைகளும் துஷ்பிரயோகங்களும் பாலியல் தாக்குதல்களும் தொடர்ந்து நடப்பதாக பிரிட்டனில் இருந்து இயங்கும் மனித உரிமை அமைப்பு ஒன்று குற்றம் சாட்டியிருக்கிறது. பிரிட்டனில் தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தவர்கள் சிலர் ஐக்கிய ராஜ்யத்திற்கு திரும்பி வந்த பின்னர் அருளித்திருக்கும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்கிற அமைப்பு இந்த அறிக்கையை உருவாக்கியிருக்கிறது. இந்த அறிக்கையை உருவாக்கிய விசாரணைக் குழுவின் தலைவரும் இலங்கை மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் ஐநா தலைமைச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் உறுப்பினராக முன்பு இருந்தவருமான மனித உரிமைகள் ஆர்வலர் யாஷ்மின் சூகா பிபிசிக்கு வழங்கிய பேட்டியின் முக்கிய அம்சங்களை தமிழில் தொகுத்து தருகிறார் குமார் ராமலிங்கம்.
In total, we had 9 investigators who included QCs and barristers who, in fact, took these statements from witnesses. We interviewed a total of 40 witnesses.
பிரிட்டனை சேர்ந்த 9 அரச சட்டத்தரணிகள் சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்து எமது அறிக்கை உருவாக்கப்பட்டது. மொத்தம் 40 சாட்சிகளிடம் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அவர்கள் அனைவருமே சட்டவிரோதமான முறையில் தாங்கள் கொண்டு செல்லப்பட்டது பற்றி பேசியிருந்தார்கள். பாதுகாப்பு படையினரால் தாங்கள் தடுத்து வைக்கப்பட்டது, பின்னர் சித்திரவதை செய்யப்பட்டது, பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது போன்றவற்றை அவர்கள் தெரிவித்துள்ளனர். இவர்களது வாக்குமூலங்களை உறுதி செய்யும் விதமான சுயாதீனமான மருத்துவ மற்றும் சட்ட சான்றிதழ்களும் பார்க்கப்பட்டிருக்கின்றன. இதற்கப்பாற்பட்டு 50 அதிகமான மருத்துவ சான்றிதழ்கள், சட்ட வாக்குமூலங்கள் ஆகியவற்றை நான் பார்த்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் ஆராய்ந்தபோது வெளிநாடுகளில் அகதி தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இலங்கைக்கு திரும்பி வரும் நபர்கள் இலங்கையில் மோசமான மனித உரிமை துஷ்பிரயோகங்களை சந்திக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது என்றார் யாஸ்மின் சூகா. இலங்கை அரசாங்கத்தின் தடுப்பு காவலிலிருந்து வெளியேறி ஐக்கிய ராஜ்யத்துக்குள் மீண்டும் திரும்பி வந்தவர்களையே தாங்கள் விசாரித்திருந்ததாக அவர் தெரிவித்தார். இலங்கையின் பாதுகாப்பு துறையினரால் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்கும் பாலியல் தாக்குதல்களுக்கும் உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் எப்படி ஐக்கிய ராஜ்யத்துக்குள் திரும்பி வர முடிந்தது என்றும் யாஸ்மின் சூகாவிடம் வினவிய போது,
To the security forces and that the bribe was usually brokered by an intermediary.
அவர்களின் குடும்பத்தினர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள் என்பது விசாரணைகளில் எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த லஞ்சத்தை கொடுப்பதில் இடைத்தரகர்களாக சிலர் செயல்பட்டனர் என்றும், கைதிகளின் விடுவிக்கப்படுவதற்கு மீண்டும் நாட்டை விட்டு வெளியே வருவதற்கும் அதிகாரிகள் ஒத்துழைப்பதற்கு இந்த இடைத்தரகர்கள் ஏற்பாடு செய்து தந்தனர் என்றும் வாக்குமூலம் வழங்கியவர்கள் தெரிவித்திருந்தனர். அவ்வாறாக இலங்கையை விட்டு வெளியே வந்த பின்னர் இவர்கள் மீண்டும் ஐக்கிய ராஜ்யத்திற்குள் வந்து தஞ்சம் கோரியிருக்கின்றனர் என்று கூறினார் யாஸ்மின் சூகா. வாக்குமூலங்களில் தெரிவிக்கப்பட்ட விஷயங்களை நம்பத்தகுந்த குற்றச்சாட்டுகள் என்றே தாங்கள் குறிப்பிடுவதாகவும், ஏனென்றால் இந்த குற்றச்சாட்டுகள் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும், இலங்கை அரசாங்கமும் இது தொடர்பான விசாரணைகளை இதுவரை நடத்தியிருக்கவில்லை என்றும் யாஸ்மின் சூகா குறிப்பிட்டார். ஐக்கிய ராஜ்யத்தில் அகதியாக ஏற்பது என்பது மேன்மேலும் கடினமாகி வரும் ஒரு சூழ்நிலையில் தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் தமக்கு மீண்டும் தஞ்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொல்கின்ற பொய்கள் இந்த குற்றச்சாட்டுகள் என்று இலங்கை அரசு வாதிடுகின்றது. அப்படி இருக்க இந்த வாக்குமூலங்களில் தெரிவிக்கப்படும் விஷயங்கள் உண்மையா என்பது எவ்வாறு சரிபார்க்கப்பட்டது என்று யாஸ்மின் சூகாவிடம் மீண்டும் கேட்கப்பட்ட போது,
I am aware of the fact that this is the claim by the government, but I can also alert you to the fact that in fact many of our 40 witnesses also had returned to Sri Lanka as failed asylum seekers.
இலங்கை அரசாங்கத்தின் வாதத்தையும் நாங்கள் அறிவோம். எங்களுக்கு வாக்குமூலம் அளித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். தஞ்ச கோரிக்கை விண்ணப்பத்தை பரிசீலிப்பவர்கள் சொல்வதையெல்லாம் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறுக்கு கேள்விகளை கேட்டு அவர்கள் ஒவ்வொரு தகவலையும் சரிபார்ப்பார்கள். ஆனால் வாக்குமூலங்களில் தெரிவிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பொய்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு கொஞ்சமும் இல்லை. ஏனென்றால் சாட்சிகளின் கூற்றுகளை உறுதி செய்வதற்காக மருத்துவ சான்றிதழ்கள் அமைந்திருக்கின்றன. தவிர பாலியல் தாக்குதல்களையும் வல்லுறவையும் அனுபவித்ததை பெண்கள் அவர்களாக முன்வந்து சொல்லவில்லை. மாறாக மருத்துவ பரிசோதனையில் அடையாளம் இருந்ததை வைத்து விசாரணையாளர்கள் கேட்கவும் தமக்கு நேர்ந்த அந்த அனுபவங்களை அவர்கள் கூறினார்கள் என்றார் யாஸ்மின் சூகா. பிரிட்டிஷ் மனித உரிமை ஆணையத்தின் ஊடாக தமது அறிக்கையினை இலங்கை அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும், இலங்கை அரசாங்கத்தின் பதில் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 2014 மார்ச் மாதம் இலங்கையிலிருந்து வெளியேறிய பெண் ஒருவர் கூட தனது வாக்குமூலத்தில் தான் சித்திரவதைக்கும் பாலியல் தாக்குதலுக்கும் ஆளானதை விவரித்துள்ளார் என்று குறிப்பிட்ட யாஸ்மின் சூகா, இலங்கையில் யுத்தம் முடிந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் இப்படியாக வெவ்வேறு வழிகளில் அது இன்னும் நீடித்து கொண்டு தான் இருக்கின்றது என்றும் தெரிவித்தார். இலங்கையில் இப்படியான கொடுமைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தால்தான் அந்த நாட்டில் சமாதானம் மலரும் என்று தான் நம்புவதாக இலங்கையின் மனித உரிமை நிலவரம் தொடர்பில் ஐநா தலைமை செயலாளரால் நியமிக்கப்பட்டிருந்த நிபுணர் குழுவில் அங்கம் வகித்தவரும் தற்போது ஃபவுண்டேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அறக்கட்டளைக்காக இலங்கை சம்பந்தமாக ஆய்வு செய்த குழுவுக்கு தலைமை ஏற்றிருந்தவருமான யாஸ்மின் சூகா கூறினார்.
மனித உரிமை ஆர்வலர் யாஷ்மின் சூகா பிபிசியிடம் தெரிவித்திருந்த இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் என்று இலங்கை ராணுவத்தின் சார்பில் பேசவல்ல அதிகாரியான பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார்.
As you know, Yasmin Suka's position vis-à-vis Sri Lanka is very well known, and therefore her reports...
இலங்கை தொடர்பான யாஷ்மின் சூகாவின் நிலை என்ன என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அவரது அறிக்கைகள் எல்லாமே இலங்கை அரசுக்கு எதிரானவை, பக்கசார்பானவை. விடுதலை புலிகளினால் மனித கேடயங்களாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 3,00,000 தமிழர்களை விடுவித்தது இலங்கை ராணுவம். அவர்களை எல்லாம் கடந்த 5 ஆண்டுகளுக்குள் வெற்றிகரமாக நாங்கள் மீள்குடியேற்றியிருக்கிறோம். அது தவிர சுமார் 12,000 முன்னாள் புலி போராளிகளையும் உரிய பயிற்சி அளித்து மீண்டும் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்திருக்கிறோம். அவர்கள் சமூகங்களில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்குள் இருந்த தீவிரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் நாங்கள் வெற்றிகரமாக முறியடித்து விட்டோம். ஆனால் நாட்டுக்கு வெளியே செயற்படும் பிரிவினைவாதிகள் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களிடம் நிதி திரட்டி அதன் துணையோடு அவர்கள் கூறும் தனி ஈழம் என்கிற இலக்கை அடைவதற்கு பக்கசார்பான யாஸ்மின் சூகா போன்ற நபர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் துணையுடன் செயற்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் இது மாதிரியான பொய்க் குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். இவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகள் எதற்குமே உரிய, நியாயமான, ஏற்கத்தக்க ஆதாரங்கள் எவையுமே இல்லை. இவர்களின் குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யானவை என்றார் இலங்கை ராணுவத்தின் சார்பில் பேசவல்ல அதிகாரியான பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய. இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவால் முன்மொழியப்பட்டிருக்கும் தீர்மானம் அடுத்த வாரம் ஐநா மன்றத்தில் மனித உரிமை அவையில் கொண்டுவரப்பட இருக்கும் சூழலில் இலங்கை தொடர்பான சர்வதேச நாடுகள், குறிப்பாக இந்தியாவின் நிலைப்பாடுகள் குறித்த விவாதம் மீண்டும் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. முன்பு சியாரோ லியோனின் விவகாரத்தில் கடைபிடிக்கப்பட்ட அதே அணுகுமுறையை இலங்கையிலும் கடைபிடிக்கப்பட வேண்டுமென பிரிட்டனின் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இவரது இந்த யோசனை எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமானது என்று டெல்லியில் இருக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தெற்காசியவியல் துறை பேராசிரியர் பி சகாதேவன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இருக்கிற இப்போ நடந்து கொண்டிருக்கும் செயல்பாடுகளை வச்சு பார்த்தா முதல் கட்டமாக உள்ள ஒரு நடவடிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாத நிலைமையில் இருக்கிறது. முதல் கட்டமாக என்னவென்றால் ஒரு இலங்கை அரசாங்கத்தின் தரப்பில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்க கூடும் என்ற ஒரு அந்த அளவுக்கு அளவான ஒரு அளவுக்குள்ளான ஒரு உண்மையை அப்படி நடந்திருக்கலாம் என்று கருதும் வகையில கூட இலங்கை அரசாங்கம் நடந்து கொள்ளவில்லை. இதுவரைக்கும் என்ன சொல்கிறாங்கள் என்றால் இது இந்த மாதிரிப்பட்ட தவறுகள் எதுவுமே நடக்கலை, இது ஜோடிக்கப்பட்டது. இலங்கை தமிழர்கள், வெளிநாட்டுகளில் இருக்கிற இலங்கை தமிழர்களும் சரி, மற்ற நாடுகளும் சரி, இது ஜோடிக்கின்ற என்றுதான் கருதுகிறார்கள். சோ உண்மை ஒரு மாடல் வர வேண்டும், உண்மை கண்டறிய வேண்டும், அதன்படி ஜஸ்டிஸ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும், தர முடியும் என்று மாடல் தான் ஒரு ஒரு அப்ரோப்ரியேட் மாடல். ஆனால் இலங்கை அரசாங்கத்திற்கு இந்த அளவுக்கு இந்த மாடல் வர வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து எந்த அளவுக்கு போர்ஸ்ஃபுல்லா எடுக்க முடியும், அதற்கு சில மற்ற நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும், குறிப்பாக இந்தியாவும் ஒத்துழைக்க வேண்டும். இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து இன்னும் ஒரு டெஃபினட்டாக குறித்த நிர்ணயிக்கக்கூடிய அளவிலான நிலைப்பாடு இல்லாமல் தான் இருக்கிறது, தட்டு தடுமாறிதான் இருக்கிறது. சோ உண்மையிலேயே உண்மை கண்டறியப்பட வேண்டும். அதற்கு வந்து இலங்கை அரசாங்கத்திடம் கொடுத்தால் அது நடக்காது. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஒரு ஸ்பான்சர் பண்ற அளவிலான ஒரு பெரிய அளவிலான ஒரு உண்மை கண்டறியும் ஒரு முயற்சி நடந்தால் இந்த மாதிரிப்பட்ட மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் அண்ட் எல்லாம் வர்றதுக்கு வந்து அமைதியும் ஒரு அதற்கு உள்ளான ஒரு சாத்திய கூடாக அமையும். பட் முதல் கட்டமே இன்னும் வந்து நடக்குமா என்று ஒரு சந்தேகத்தில் தானே இருக்கிறோம்.
இதில் நீங்கள் குறிப்பிடும் இந்தியாவினுடைய பங்களிப்பு எந்த மாதிரி இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க?
இந்தியா 2 முறை ஓட்டளித்திருக்கிறது.
அதாவது ஐநா மன்றத்தில் இலங்கை அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவளித்து ஏற்கனவே இந்தியா 2 முறை வாக்களித்ததை சொல்றீங்க. இப்போ அடுத்த வாரம் நடக்க இருக்கும் அந்த வாக்கெடுப்பில் இந்தியாவுடைய நிலைப்பாடு, அணுகுமுறை என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க?
இந்தியாவுடைய நிலைமையில் ஒரு நிலையில் ஒரு மாற்றம் வர சாத்தியமில்லை. அது ஓட்டு அளிக்கும் என்றுதான் கருதப்படுகிறோம். இந்த ஐநா மன்றத்தில் வருகின்ற அடுத்த வாரம் வருகின்ற வாக்களிப்பில் இந்தியா பங்கேற்கும், அண்ட் இந்தியா ரெசல்யூஷனுக்கு சாதகமாக வாக்களிக்கும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், வந்து இந்தியா வாக்களித்து விட்டு தனியா இருந்தால் ஒன்று நடக்க போறதில்லை. இந்தியா ஒரு இதர விட வாக்களிப்பை விட மற்ற ஒரு சில விஷயங்கள் இந்தியா ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
என்ன மாதிரி விஷயங்களில் இந்தியா தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
ஆனால் இந்தியா வந்து ஆக்டிவா வந்து சொல்லணும். வந்து வந்து இந்தியா எந்த மாதிரிப்பட்ட இந்த மாதிரி ரெசல்யூஷன் வந்து டைல்யூட் முன்னாடி பண்ண மாதிரி டைல்யூட் பண்ணிட்டு இருந்தால் அது ஒரு ஒரு எஃபெக்டிவான ரெசல்யூஷன் வர்றதுக்கு இந்தியா வந்து முதல்ல வந்து பாடுபட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். மறைமுகமாக இல்லாவிட்டாலும் சரி, நேரடியாக நாம் இந்தியா தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு சிக்னலை, ஒரு மெசேஜ், ஒரு ஒரு செய்தியை அனுப்பும். இதுவரைக்கும் இந்தியா பட்டுப்படாமல் இரண்டு முறை ஓட்டு எடுத்திருக்கிறார்கள். இனி வந்து ஒரு இந்த மாதிரிப்பட்ட சியரோன் மாடல் வர வேண்டும் என்றால், இந்தியா ஒரு இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு முக்கியமான நாடு, பெரிய நாடாக இருக்கும் வகையில் இந்தியா சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக செய்ய வேண்டும். இரண்டாவதாக வந்து இந்தியா சில விஷயங்களை அஜெண்டா செட் பண்ண வேண்டும். மெதுவாக வந்து ஓட்டழித்து விட்டு ஒரு ஒருவரிடம் எதுவும் பேசாமல் தன்னுடைய வேலையை பார்த்து பார்த்துட்டு இருந்தால் இதனால் வந்து எந்த விதமான ஒரு இம்பாக்ட், ஒரு ஒரு இந்தியா ஒரு ஒரு ஃபேக்டர் ஆகவே தெரியாது. ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஓட்டளித்து விட்டு தனியாக இருந்தால் அது ஒன்றும் சரியாகாது. ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா வந்து இந்தியாவுடைய நிலையில் ஓட்டளிப்பதை விட ஒரு மற்ற கட்டத்திற்கு இந்தியா தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்தியாவில் நடக்கின்ற அரசியல் மாற்றங்கள் இந்த வருகின்ற தேர்தலில் வருமேயானால் சில மாற்றங்கள் வர வாய்ப்பு உள்ளது. பட் ஐநா சபையில் வந்து ஓட்டு நடக்கும் போது இங்கு எலெக்ஷன் சம்பந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க வேளையில் எந்த அளவுக்கு இந்தியா தன்னை ஒரு மாற்று கருத்தோடுகளை ஈடுபடுத்திக் கொள்ளும் என்பது சரியில்லை. ஆனால் ஓட்டளிப்பது ஓரளவுக்கு சம்பவங்களை ஏற்று பார்த்தால் இது ஓரளவுக்கு இந்தியா ஓட்டளிக்கிற
டெல்லியில் இருக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பி சகாதேவனின் செவ்வியின் விரிவான ஒலி வடிவம் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். இலங்கையில் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்களின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்திருப்பது எதை காட்டுகிறது என்பது தொடர்பில் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. இது பற்றிய செய்திகளை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கடந்த வருடம் உச்சநீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வருடம் சமர்ப்பிக்கப்பட்ட மொத்த மனுக்களின் எண்ணிக்கை 430 ஆகும். ஆயினும் கடந்த 2012 ஆண்டு அந்த எண்ணிக்கை அதிக மட்டத்தில் இருந்ததாக உச்சநீதிமன்ற தகவல்கள் தெரிவித்துள்ளது. இந்த வீழ்ச்சி சம்பந்தமாக பிபிசியிடம் கருத்துக்களை தெரிவித்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் டாக்டர் பிரதிபா மகாநாமகேவா யுத்தம் முடிவுக்கு வந்துள்ளமை இதற்கான பிரதான காரணம் என்று தெரிவித்தார்.
அதிசி நீதி அடுத்தே போக அவஸ்தாவில் அத்ததங்கோட கனீம ரந்தவா கனீம
யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்பு அவசர கால சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பயங்கரவாத தடை சட்டம் கூட குறைந்த அளவில் தான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே இவ்வாறான சட்டங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட கைதுகள் மற்றும் தடுப்பு காவலில் வைக்கும் சம்பவங்கள் பெருமளவில் குறைந்துள்ளது. அதே போன்று மனித உரிமைகளை காப்பது சம்பந்தமாக அரசு அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே அடிப்படை உரிமை மீறல் மனுக்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைவதற்கு இவை பிரதான காரணங்களாக இருக்க முடியும் என்று தெரிவித்தார் டாக்டர் பிரதிபா மகாநாமகேவா. இந்த கருத்துக்களை நிராகரித்த ஜனநாயகத்தை காக்கும் சட்டவாதிகளின் சங்கத்தின் உபத்தலைவர் சட்டவாதி சந்திரபால குமாரகே, நீதிமன்றங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை இழக்கப்பட்டுள்ளமை இதன் மூலம் காண்பிக்கப்படுவதாக தெரிவித்தார். தற்போது உச்சநீதிமன்றம் மனித உரிமைகளை ஊக்கி வைக்கும் வகையில் செயற்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சமர்ப்பிக்கப்படும் பெரும் எண்ணிக்கையான மனுக்கள் விசாரணையின்றி தள்ளுபடி செய்யப்படுகின்றது. இதன் காரணமாக மனுக்களை தாக்கல் செய்வதற்கு சட்டவாதிகள் தயக்கம் காட்டி வருகின்றனர். எனவே அடிப்படை உரிமை மீறல் மனுக்களின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்ததன் மூலம் மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுவது குறைந்துள்ளதாக அர்த்தங்களை கொடுக்க முடியாது என்று தெரிவித்தார் ஜனநாயகத்தை காக்கும் சட்டவாதிகளின் சங்கத்தின் உபத்தலைவர் சட்டவாதி சந்திரபால குமாரகே. இதேவேளை கடந்த வருடம் பெரும் எண்ணிக்கையான மனுக்கள் போலீஸ் திணைக்களத்துக்கு எதிராகவே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று கல்வி, சுகாதாரம் ஆகிய அமைச்சுகளுக்கு எதிராகவும் ஆகக்கூடிய மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேற்று இடம்பெற்றிருக்க வேண்டிய நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் குமார் ராமலிங்கம்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் குமார் ராமலிங்கம். மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே குமார்.
தமிழ்நாட்டின் கரூரிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் சிவசங்கர் கேட்கிறார், நான் பிபிசியின் தமிழோசி நிகழ்ச்சியை கேட்க விரும்புகின்றேன். உங்களது ஒளிபரப்பு தினசரி எத்தனை மணிக்கு இந்திய நேரப்படி எந்த அலைவரிசையில் ஒளிபரப்பப்படுகின்றது என்பதை தெரியப்படுத்தும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
இளம் நேயரை வரவேற்கிறோம். ஆனால் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கும் இந்த நேயர் இணைய வழியாகவும் இந்த விவரங்களை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். இதே போல புதுச்சேரியிலிருந்து டி ஜெயசீலன் எனும் நேயரும் கடிதம் மூலமாக இதே கருத்தை எழுதியிருக்கிறார். இவர்கள் வானொலி அலைவரிசைகளையும் கேட்டிருப்பதால் அதையும் தரலாமே குமார்.
தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரையில் 39 மீட்டரில் 7600 கிலோஹெர்ட்ஸ், 31 மீட்டரில் 9855 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 25 மீட்டரில் 11965 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் கேட்கலாம்.
இந்த அலைவரிசைகள் மார்ச் 30ஆம் தேதி, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மாறுகின்றன. நாளை அல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து வரவுள்ள புதிய அலைவரிசை விவரங்களையும் இப்போதை தந்துவிடலாமே குமார்.
மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து நமது ஒளிபரப்பை புதிய அலைவரிசைகளான 31ல் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டர்களில் 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டர்களில் 15470 கிலோஹெர்ட்ஸ் மூலமாக கேட்கலாம்.
சரி, இனி பிற கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாம் குமார்.
இலங்கையின் வெளிக்கந்தையிலிருந்து எழுதும் நேயர் சபரின், பிபிசியின் சிறப்பான சேவைக்கு நன்றி, ஆனால் இதை கைத்தொலைபேசியிலும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் கேட்கும் நிலை வருமா என்று கேட்கின்றார்.
பிபிசி தமிழோசி இணைய பக்கம் தற்பொழுது மொபைல் தொலைபேசி எனப்படும் கைத்தொலைபேசி வழியாக ஸ்மார்ட் போன்கள் வைத்திருந்தால் அதை நீங்கள் கேட்க முடியும். எஸ்எம்எஸ் வழியாக இன்னும் செய்திகளை தரும் வசதியை நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை, விரைவில் இதை பரிசீலிக்கிறோம். நன்றி.
தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஒரு வழியாக அமைந்தது பற்றிய செய்தி பற்றி எழுதும் அழகனூர் நயனூர் சிவலிங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியால் யாருக்கு லாபம் என்றால் பாஜகவுக்குத்தான். தமிழகத்தில் பாஜகவுக்கு தொகுதிகளும் ஓட்டுகளும் இல்லாத நிலையில் 2-1 தொகுதிகள் வென்றாலே அந்த கட்சிக்கு லாபம்தான். ஆனால் மாபெரும் இழப்பு தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் ஏற்படும். ஒரு கட்சியின் தொண்டர்கள் நிச்சயம் இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். மேலும் வன்னிய உணர்வாளர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தேமுதிகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கூறுகின்றார்.
இலங்கையில் காணாமல் போனோரின் பிரச்சனைகள் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட கமிஷன் கிழக்கு மாகாணத்தில் தனது முதல் விசாரணையை நடத்தியது பற்றி எழுதும் கனடா நேயர் சரவர்ணன், வயிற்றுவலியும் தலைவலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்பார்கள். அப்படித்தான் காணாமல் போனவர்களின் பிரச்சனையும். காணாமல் போன உறவுகளை அரசாங்கம் தேடித்தான் தரவில்லை, அதற்காக போராட்டம் நடத்தும் இதயங்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக நடப்பது மிகவும் கண்டிக்கக்கூடிய விஷயமாகும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் இலங்கை தர்கா நகர் நேயர் MZM ஹனபி, காணாமல் போனோர் பற்றிய ஜனாதிபதி ஆணைக்குழு முன் கிழக்கு மாகாண மக்கள் சமர்ப்பித்த முறையீடுகள் பற்றிய விவரங்களை பிபிசி மூலம் அறிந்தேன். நன்றிகள். காணாமல் போனோரின் உறவுகளின் கண்ணீர் கதைகள் மனதை உழுக்குபவை. அவர்கள் மிக சிறிதளவாவது நம்பிக்கையுடனேயே இன்னமும் இருக்கின்றனர். இலங்கையில் அமைக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் உறுப்பினையான விளைவை தந்ததாக வரலாறு இல்லை. எல்லாம் அறிக்கைப்படுத்துவதோடு நின்றுவிடும். அவ்வாறே இந்த ஆணைக்குழு மக்களுக்கு சிறிதளவாவது விடுவை பெற்று தருமா என்பது சந்தேகமே என்று கூறுகின்றார்.
அடுத்ததாக கனடா மான்ட்ரியல் நேயர் நாராயண பிள்ளை நவரத்னம் எழுதும் மின்னஞ்சலில், இலங்கை ஜனாதிபதியை போர்க்குற்ற விசாரணைக்கு அனுப்பும் நோக்கோடு ஒரு சில ராணுவ உயர்மட்டத்தினர் வேண்டுமென்றே நடந்து கொள்வது அண்மைய சம்பவங்களிலிருந்து தெரிகிறது. ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணை பேசப்படும் சந்தர்ப்பம் பார்த்து ராணுவத்தினர் அதனை உறுதிப்படுத்துவது போல பெண்களை கைது செய்வதும் மனித உரிமை ஆர்வலர்களை கைது செய்வதும் வேண்டுமென்றே ஜனாதிபதியை குற்றவாளி கூண்டில் ஏற்ற முயற்சிப்பது போல் இருக்கிறது என்கிறார்.
இந்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தேர்தலில் நிற்கப் போவதில்லை என்று எடுத்திருக்கும் முடிவு பற்றி எழுதும் ஃபேஸ்புக் நேயர் மகா நடராசா, இவர் நிற்காததால் எந்தவித இழப்பும் ஏற்பட போவதில்லை. இந்திய வாக்காளர்கள் காங்கிரஸ்க்கு பெரிய அடி கொடுக்க காத்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்.
வடக்கே யாழ்ப்பாணத்திலும் மன்னாரிலும் வெள்ளியன்று நடந்த போராட்டங்கள் குறித்து ஃபேஸ்புக்கில் கருத்து எழுதியிருக்கும் முல்லைமதி எனும் நேயர், போராடுங்கள் போராடுங்கள், சிங்களம் உங்களுக்கு எந்த தீர்வையும் வழங்கப் போவதில்லை, அதற்காக நீங்கள் போராடாமல் இருக்க முடியுமா, போராடுங்கள் என்று கூறியிருக்கிறார்.
காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடுகின்ற சர்வதேச முயற்சிகள் குறித்த எமது செய்திகள் பற்றி நிறைய நேயர்கள் கருத்துக்களை எழுதியிருக்கின்றார்கள். அவர்களில் விண்ணாங்கு என்று தன்னை ஃபேஸ்புக்கில் குறிப்பிடும் நேயர் ஒருவர், பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி தீவில் அமெரிக்கா இறக்கியிருக்கலாம் என்று சொல்கிறார்களே, உண்மையா? அங்கே மிகப்பெரிய விமான ஓடுபாதை கூட இருக்குதாமே என்று எழுதியிருக்கின்றார்.
இந்த விமானத்தில் பயணித்தவர்களுக்காக பல நேயர்களும் தாம் இறைவனை வேண்டுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தவிர, சென்ற ஆண்டு இந்தியாவின் மும்பை நகரில் பெண் தொலைபேசி ஆபரேட்டர் ஒருவர் பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மும்பை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பற்றியும் தமிழோசையில் கருத்து எழுதியிருக்கும் ஜெயக்குமார் எனும் நேயர், கற்பழிப்புக்கு தூக்கு தண்டனை கொடுத்தால் மட்டுமே கற்பழிப்பை நிறுத்த முடியும் என்று எழுதியிருக்கிறார்.
இலங்கையின் வடக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஊடகங்களுடன் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தமிழோசையில் ஒளிபரப்பான செய்தி குறித்து பேஸ்புக்கில் கருத்து எழுதியுள்ள ராமச்சந்திரன் ரமேஷ் எனும் நேயர், இலங்கை நிலவரம் மிகவும் கவலை தருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
சரி குமார், நேரம் ஆகிவிட்டது. இத்துடன் இந்த வார நேயர் நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் குமார் ராமலிங்கம். நேயர்களே, அடுத்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சி வழமை போல் சனிக்கிழமை இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.